ஓம் சாந்தி. ஜூலை 18 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த பழைய உலக மக்கள் கொண்டிருக்கின்ற எந்த ஆசைகளையும் நீங்கள் கொண்டிருக்க கூடாது, ஏனெனில் இந்த உலகம் அழிய உள்ளது. கேள்வி: எக்காலத்திற்குமான உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு சங்கம யுகத்தில் நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய ஆசை என்ன? பதில்: நான் தூய்மையாக வேண்டும். தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து எனது முழுமையான ஆஸ்தியையும் கோரிக்கொள்ள வேண்டும். இந்த ஆசை ஒன்றையே வைத்திருங்கள். இவ்வாசையின் மூலமே ஏனைய ஆசைகள் அனைத்தும் எக்காலத்திற்கும் பூர்த்தியாக்கப்படும். நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் ஒரு புத்திரனை கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் செல்வந்தர் ஆகுவீர்களாக. சத்திய யுகத்திற்காக நீங்கள் இவ்வாறான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெறுகின்றீர்கள். உங்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்படும். பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஓம் சாந்தி. பரமாத்மாவாகிய பரம தந்தை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். எல்லையற்ற தந்தை எங்களை ஆசீர்வதிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மக்கள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார்கள். நீங்கள் ஒரு மகனை கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் செல்வந்தர் ஆகுவீர்களாக. தந்தை இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் மிக நீண்ட ஆயுளை கொண்டிருப்பீர்கள். அங்கு உங்களது மகனும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவராகவே இருப்பார். இங்கு குழந்தைகள் அனைவரும் துன்பத்தையே கொடுக்கின்றனர். சத்திய யுகத்தில் குழந்தைகள் அனைவரும் சந்தோஷத்தையே கொடுப்பார்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சந்தோஷம் என்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். நாங்கள் உண்மையிலேயே நீண்ட ஆயுளை கொண்டவர்களாகவும் அதிகளவு செல்வந்தர்களாகவும் ஆகுவோம். இப்பொழுது உங்கள் இதயங்களில் எவ்விதமான ஆசைகளையும் நீங்கள் கொண்டிருக்க கூடாது. உங்கள் அனைத்து ஆசைகளும் சத்திய யுகத்தில் நிறைவேற்றப்படும். இந்த நரகத்தில் நீங்கள் எந்த ஆசைகளையும் கொண்டிருக்க கூடாது. செல்வத்திற்கான எந்த ஆசையையும் கொண்டிராதீர்கள். நீங்கள் பெரும் செல்வத்திற்கான ஆசையையோ அல்லது வேலையில் உயர்ந்த பதவியை கொண்டிருப்பதற்கான ஆசையையோ நீங்கள் கொண்டிருக்க கூடாது. ஒரு சில சப்பாத்திகளே வயிற்றுக்கு தேவை. பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் அதிகளவு செல்வத்தை கொண்டிருந்தால் அவை அழிக்கப்படும். பாபா உங்களை ஸ்வர்க அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், தானம் கொடுங்கள், அதன் மூலம் சகுனம் அகற்றப்படும். நீங்கள் எதனை தானம் செய்ய வேண்டும்? 5 விகாரங்களையும் தானம் செய்யுங்கள். அவற்றை தானம் செய்வதன் மூலம் சகுனங்கள் அகற்றப்பட்டு நீங்கள் 16 கலைகளும் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் இங்கு அனைத்து திவ்ய குணங்கள் நிறைந்தவர்களாகவும் 16 கலைகள் நிறைந்தவர்களாகவும் ஆக வேண்டும். 5 விகாரங்களும் தானம் செய்யப்பட வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்கான ஆசையை தவிர வேறெந்த ஆசையையும் கொண்டிராதீர்கள். மிக குறுகிய காலமே எஞ்சியுள்ளது. கூறப்பட்டுள்ளது, அதிகளவு நேரம் சென்றுவிட்டது. இப்பொழுது குறுகிய நேரமே எஞ்சியுள்ளது. இந்த விநாசத்திற்கு முன்னர் சிறிது நேரமே மீதமாய் உள்ளது. ஆகவே பழைய உலகில் எந்த ஆசையையும் கொண்டிராதீர்கள். தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். நினைவினூடாக குழந்தைகளாகிய நீங்கள் சத்தோப்பிரதான் ஆக வேண்டும். வெளியுலக மக்களைப் போல் எந்த ஆசைகளையும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடாது. சிவபாபாவிடமிருந்து ஸ்வர்க ஆஸ்தியை கோரிக்கொள்வதற்கான ஆசையை மட்டும் கொண்டிருங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். காமவாளை ஒருவர் மீது ஒருவர் பயன்படுத்துவதே அனைத்திலும் மிகப்பெரிய துன்பமாகும். இதனாலேயே சந்நியாசிகள் பெண்களிடமிருந்து தாங்களாகவே விலகி இருக்கின்றனர். அவர்கள் கூறுகின்றனர், அவர் அனைத்தையும் துறந்துவிட்டார். இராவண ராஜ்யத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையற்றவர்களாகவும் பாவம் நிறைந்தவர்களாகவும் உள்ளனர். இப்பொழுது மிக குறுகிய காலமே எஞ்சியுள்ளது. நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றாதுவிட்டால் உங்களால் மேன்மையானவர்களாக முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரிலும் பார்க்க அதி உயர்ந்தவர்களாக வேண்டும். இதனாலேயே சகுனம் அகற்றப்படுவதற்கு 5 விகாரங்களும் தானம் செய்யப்பட வேண்டும். அனைவர் மீதும் தீய சகுனங்கள் உள்ளன. அனைவரும் முற்றாகவே அவலட்சணம் ஆகியுள்ளனர். தந்தை கூறுகிறார், என்னிடமிருந்து உங்களது ஆஸ்தியை நீங்கள் கோர விரும்பினால் தூய்மை ஆகுங்கள். நீங்கள் துவாபர யுகத்திலிருந்து தூய்மையற்றவர்கள் ஆகியதுடன் சதோப்பிரதானிலிருந்து தமோப்பிரதான் ஆகியுள்ளீர்கள். இதனாலேயே நீங்கள் பாடுகிறீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தந்தையின் கட்டளை, குழந்தைகளே, மேலும் தூய்மையற்றவர்கள் ஆகாதீர்கள். காமமாகிய கொடிய எதிரியை வெல்லுங்கள். இவ்விகாரத்தின் மூலம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து மத்தியின் ஊடாக இறுதி வரை துன்பத்தையே பெற்றுள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஸ்வர்க்கத்தில் முற்றிலும் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் இராவணனின் கட்டளைகளை பின்பற்றியதால் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். இதனாலேயே நீங்கள் தேவர்களின் முன்னால் சென்று அவர்களது புகழை பாடுகின்றீர்கள். நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களும் 16 ஸ்வர்க்கலைகள் நிரம்பியவர்களும் முற்றிலும் விக்காரம் அற்றவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் நாங்களோ விக்காரம் உடையவர்கள் ஆவோம். விக்காரம் அற்றவர்களாக ஆகுவதன் மூலம் சந்தோஷத்தை தவிர வேறெதுவும் இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களை இப்போது விக்காரங்கள் அற்றவர்களாக ஆக்குவதற்கு வந்துள்ளேன். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அனைத்து ஆசைகளையும் துறக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யலாம். ஆனால் ஒருவருக்கொருவர் இந்த ஞான அமிர்தத்தை கொடுங்கள். கூறப்படுகின்றது, நான் ஏன் அமிர்தத்தை துறந்து நஞ்சை பருக வேண்டும்? தந்தை கூறுகின்றார், எந்த ஆசைகளையும் கொண்டிராதீர்கள். நாம் நினைவு யாத்திரையின் மூலமே முற்றிலும் சதோப்பிரதான் ஆகுவோம். நினைவின் மூலம் மாத்திரமே 63 பிறவிகளாக நீங்கள் செய்த பாவங்கள் அழிக்கப்படும். இப்பொழுது விக்காரம் அற்றவர்கள் ஆகுங்கள். மாயையின் புயல்கள் வந்தாலும் தூய்மை அற்றவர்களாக ஆகாதீர்கள். மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுங்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்த சதோப்பிரதான் தேவர்களாக இருந்த நீங்கள் பின்னர் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களிலிருந்து நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். நோய் அற்றவர்களாக இருந்த நீங்கள் பின் நோயாளிகள் ஆகினீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை நோயற்றவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் விக்காரம் அற்றவர்களாக இருந்தபோது நீண்ட ஆயுளை கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது மக்கள் எவ்வித காரணமுமின்றி திடீரென மரணம் அடைகின்றார்கள். எவ்வித ஆசைகளையும் கொண்டிராதீர்கள். அந்த ஆசைகள் அனைத்தும் அழுக்கானவை. நீங்கள் முட்களிலிருந்து மலராக ஆகுகின்ற முதற் தரமான ஆசையையே கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது நீங்கள் தர்மாத்மாக்களாக ஆகுவீர்கள். இந்நேரத்தில் அனைவர் மீதும் தீய சகுனங்கள் உள்ளன. முழு பாரதமுமே அதன் மீது தீய சகுனங்களை கொண்டுள்ளது. அதன் பின்னர் குரு திசை நல்ல சகுனம் இருக்கும். உங்கள் மீது இப்பொழுது குரு திசை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. சத்திய யுகத்தில் உங்கள் மீது குரு திசையை நீங்கள் கொண்டிருந்தீர்கள். இந்நேரத்தில் தீய சகுனமே ராகு சகுனம் உங்கள் மீது நிலவுகிறது. இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து குரு திசையை பெறுகின்றீர்கள். நீங்கள் குரு திசையை கொண்டிருக்கும் போது 21 பிறவிகளுக்கு சந்தோஷத்தை கொண்டிருக்கிறீர்கள். திரேதா யுகத்தில் வெள்ளி திசை நிலவுகின்றது. நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்தளவிற்கு குரு திசையை கொண்டிருப்பீர்கள். அனைவரும் இப்போது வீடு திரும்ப வேண்டும் எனவும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் பரப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகும் வகையில் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயை உங்கள் இறக்கைகளை துண்டித்துவிட்டால் நீங்கள் இப்பொழுது சதா சந்தோஷம் உடையவர்கள் ஆகுவதற்கான கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஸ்வர்க்க அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் உலக ராஜ்ய உரிமையை கோருகிறீர்கள். நீங்கள் கடவுளிடமிருந்து வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை இட்டுச் செல்லும். நினைவின் மூலமாக உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். தூய ஆத்மாக்கள் மாத்திரமே ஸ்வர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றார்கள். அங்கு நீங்கள் நீண்ட ஆயுளையும் நோயற்ற சரீரத்தையும் கொண்டிருப்பீர்கள். அத்துடன் நீங்கள் பெருமளவு செல்வத்தையும் கொண்டிருப்பீர்கள். அங்கு அவர்கள் எவரையும் தத்தெடுக்க மாட்டார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பீர்களாக. அத்துடன் நீங்கள் பெருமளவு செல்வத்தையும் கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் நிச்சயமாக ஒரு புத்திரனையும் கொண்டிருப்பீர்கள். இந்நேரத்தில் தந்தை உங்கள் அனைவரையும் தத்தெடுக்கின்றார். அதன்பின் சத்திய யுகத்தில் எவரும் தத்தி எடுக்கப்படுவதில்லை. அங்கு அவர்கள் யோக சக்தி மூலம் ஒரு மகனையும் ஒரு மகளையும் பெறுகிறார்கள். சிலர் கேட்கின்றனர், அங்கு எவ்வாறு குழந்தைகள் பிறப்பார்கள்? அங்கு யோக சக்தி மாத்திரமே உள்ளது. அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சத்திய யுகத்தில் உள்ள அனைவரும் யோகிகள் ஆவர். ஸ்ரீ கிருஷ்ணர் யோகேஸ்வர் என அழைக்கப்படுகின்றார். அதன் அர்த்தம் ஸ்ரீ கிருஷ்ணர் யோகத்தில் இருக்கின்றார் என்பதல்ல. அவர் ஒரு முழுமையான தூய யோகி ஆவார். கடவுள் அனைவரையும் யோகேஸ்வர் ஆக்குகின்றார். எனவே அவர்கள் எதிர்காலத்தில் யோகிகளாக இருக்கின்றனர். தந்தை உங்களை யோகிகள் ஆக்கியுள்ளார். யோகிகள் நீண்ட ஆயுளை கொண்டுள்ளனர். ஆனால் போகிகளோ, அதாவது புலன்களின் கழிப்பில் ஈடுபடுபவர்கள் குறுகிய ஆயுளை கொண்டுள்ளனர். கடவுள் குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்கி உங்களுக்கு யோகத்தை கற்பித்து உங்களை தேவர்கள் ஆக்கியுள்ளார். அவர்கள் யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். யோகிகளும் ரிஷிகளும் தூய்மையானவர்கள். நீங்கள் ராஜ ரிஷிகள் என உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் ஓர் ராஜரீக அந்தஸ்தை கோருவதற்காக ராஜயோகத்தை கற்கின்றீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஒரு குழந்தை பெறுவதற்கான தவறான ஆசையை நீங்கள் கொண்டிருக்க கூடாது. அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் விக்காரத்தில் ஈடுபட்டு காமவாளை உபயோகிக்க நேரிடும். சரீர உணர்வில் இருப்பவர்கள் காமவாளை உபயோகிக்கின்றார்கள். ஆத்ம உணர்வு உடையவர்கள் காமவாளை உபயோகிப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், தூய்மை ஆகுங்கள். அவர் ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகின்றார். இப்பொழுது இக்காமவாளை உபயோகிக்காதீர்கள். தூய்மை ஆகுவதன் மூலம் உங்கள் அனைத்து துன்பங்களும் அகற்றப்படும். அவர் உங்களை ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குகின்றார். தந்தை உங்களுக்கு பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றார். நீங்கள் உங்கள் முழு ஆஸ்தியையும் தந்தையிடமிருந்து கோரிக்கொள்ள வேண்டும். அவர் ஏழைகளின் பிரபு ஆவார். குசேலர் ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து பதிலாக ஒரு மாளிகையை பெற்றுக்கொண்டதாக நினைவு கூறப்படுகின்றது. பாபா உங்களுக்கு 21 பிறவிகளிற்கான ஆஸ்தியை கொடுக்கின்றார். அனைவரும் வீடு திரும்ப வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். எவரும் தாங்கள் விரும்பும் அளவிற்கு சிவ பாபா மேற்கொள்ளும் ஸ்தாபனை பணியில் உதவலாம். வீட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தையோ அல்லது வைத்தியசாலையோ திறவுங்கள். ஒரு பெயர் பலகையில் எழுதுங்கள், சகோதர சகோதரிகளே, நீங்கள் 21 பிறவிகளிற்கு என்றும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் ஆக விரும்பினால் உள்ளே வந்து எப்படி அவ்வாறு ஆகுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு வினாடியில் 21 பிறவிகளிற்கு சதா ஆரோக்கியமும் செல்வந்தராகவும் ஆகுவதற்கான பாதையினை காட்டுவோம். நீங்கள் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் ஆவீர்கள். சத்திர சிகிச்சை நிபுணர்கள் நிச்சயமாக பெயர் பலகையை வைத்திருப்பார்கள். அல்லாவிடின் எவ்வாறு மக்கள் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும்? நீங்களும் உங்கள் வீட்டின் வெளியே ஒரு பெயர் பலகையை வைக்கலாம். வருகின்ற எவருக்கும் 2 தந்தையரது ரகசியத்தையும் விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து ஓர் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியை பெற்றீர்கள். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவீர்கள். கண்காட்சிகளில் எல்லாவற்றிற்கும் முதலில் இதையே ப்ரொஜெக்டர்கள் மூலம் விளங்கப்படுத்துங்கள். இம்முயற்சியை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் இவ்வாறு ஆகுவீர்கள். இப்பொழுது சங்கம யுகமாகும். கலியுகம் சத்திய யுகமாக மாற வேண்டும். பாரத மக்களாகிய நீங்கள் சதோ பிரதானாக இருந்தீர்கள். நீங்கள் இப்போது தமோ பிரதான் ஆகிவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். அதன் மூலம் நீங்கள் ஸ்வர்க்க அதிபதிகள் ஆகுவீர்கள். இரு வார்த்தைகள் உள்ளன. ஆல்பாவை நினைவு செய்யுங்கள். ராஜ்யம் உங்களுடையதாகும். இந்நினைவினாலேயே நீங்கள் சந்தோஷத்தில் நிலைத்திருப்பீர்கள். இந்த அழுக்கான உலகில் எவ்விதமான ஆசையையும் கொண்டிருக்காதீர்கள். இங்கு நீங்கள் மரணித்து வாழ்வதற்கான முயற்சியையே செய்கின்றீர்கள். ஒருவர் இறந்த பின்னர் இன்னார் ஸ்வர்க்கவாசி ஆகினார் என மக்கள் கூறுகின்றார்கள். ஸ்வர்க்கவாசி ஆகுவதற்கே நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள் என்பதை அனைவருக்கும் கூறுங்கள். நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை அவரிடமிருந்து பெறுகின்றீர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் அழவோ அல்லது புலம்பவோ மாட்டீர்கள். மாயையின் புயல்கள் வரும், ஆயினும் அவற்றையிட்டு கவலைப்படாதீர்கள். மாயையின் புயல்கள் வரலாம், இது ஒரு போராட்டமாகும். நீங்கள் தீய அல்லது பாவமான எண்ணங்களை கொண்டிருந்தால் நீங்கள் நேரத்தை அனாவசியமாக வீணாக்குகின்றீர்கள். புயல்கள் கடந்து சென்றுவிடும், அவை என்றென்றும் நிலைத்திருக்கப் போவதில்லை. நான் அதிகாலையில் எழுந்திருந்து தந்தையை நினைவு செய்து எனது ஆஸ்தியை தந்தையிடமிருந்து கோருகின்றேன் என்ற அக்கறையினை நீங்கள் உங்களுக்குள் கொண்டிருங்கள். தந்தை உங்களுக்கு வேறு எந்த ஒரு சிரமத்தினையும் கொடுப்பதில்லை. தந்தையை மாத்திரம் நினைவு செய்து ஏனைய அனைவரையும் மறந்துவிடுங்கள். அனைவரும் ஏற்கனவே இறந்துவிட்டார்கள். இவ்விஷயங்களை பற்றி உங்களுக்கிடையே பேசுங்கள். பாபா, நான் இப்பொழுது உங்களை மாத்திரமே நினைவு செய்வேன். எனது ஸ்வர்க்க ஆஸ்தியை உங்களிடமிருந்து நான் கோரிக்கொள்வேன். நேரத்தினை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக காலையில் 3 அல்லது 4 மணிக்கு எழுந்திருந்து தந்தையை நினைவு செய்வேன். நான் சக்கரத்தையும் நினைவு செய்வேன். தந்தை எங்களுக்கு படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை கொடுத்துள்ளார். நாங்கள் மனித உலக விருட்சத்தினை அறிவோம். நாங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என்பது எங்கள் புத்தியில் உள்ளது. நாங்கள் இப்பொழுது வீட்டுக்கு திரும்பி சென்று பின்னர் எங்கள் பாகங்களை நடிப்பதற்காக ஸ்வர்க்கத்திற்கு வருவோம். நாங்கள் ஆத்மாக்கள். ஆத்மாவே ஓர் ராஜ்யத்தை பெறுகின்றார். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் ஆஸ்திக்கான உரிமையை கோருகின்றீர்கள். இது ராஜயோகம் ஆகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் மூலமாக எண்ணற்ற தடவைகள் உலக அதிபதிகள் ஆகியுள்ளீர்கள். அதன்பின் நீங்கள் நரகவாசிகளாகி இப்போது ஒரேயொரு தந்தையின் நினைவின் மூலம் நீங்கள் ஸ்வர்க்கவாசிகள் ஆகுகின்றீர்கள். தந்தையின் நினைவின் மூலமே உங்கள் பாவங்கள் எரிக்கப்படும். இதனாலேயே அது யோக அக்னி என அழைக்கப்படுகின்றது. பிராமணர்களாகிய நீங்கள் ராஜரிஷிகள் ஆவீர்கள். ரிஷிகள் எப்பொழுதும் தூய்மையானவர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் ராஜ்ய அந்தஸ்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள். விக்காரத்தில் ஈடுபடுவதற்கான எந்த ஆசையையும் நீங்கள் இனியும் கொண்டிருக்க கூடாது. அது ஒரு தீய ஆசையாகும். நீங்கள் இப்பொழுது உங்கள் ஆஸ்தியை இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து கோரிக்கொள்ள வேண்டும். நீங்கள் சுகயீனமுற்றிருக்கும் போதும் அவரை உங்களால் நினைவு செய்ய முடியும். தந்தை தனது குழந்தைகளை நேசிக்கின்றார். பாபா பல குழந்தைகளுக்கு கடிதங்கள் எழுத வேண்டியுள்ளது. சிவபாபா அவற்றை அவரை கொண்டு எழுதுவிக்கின்றார். நீங்களும் கடிதங்கள் எழுதுகின்றீர்கள். சிவபாபா மேற்பார்த்து பிரம்மா. சிவபாபாவின் குழந்தைகளாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். ஆன்மீக தந்தை வந்து எங்களை தூய்மை ஆக்குகின்றார். இதனாலேயே அவர் தூய்மை ஆக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மை ஆக்குகின்றார். நான் எவரையும் தவற விடுவதில்லை. ஜடப்பொருளுமே தூய்மை ஆகுகின்றது. சத்திய யுகத்தில் ஜடப்பொருளும் தூய்மையாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது சரீரங்களும் தூய்மையற்றவையாகவே உள்ளன. எனவே மக்கள் தங்கள் சரீரங்களை கங்கையில் நீராட செல்கின்றனர். எப்படியாயினும் அந்த ஆத்மாக்கள் தூய்மை ஆகுவதில்லை. யோக அக்னியின் மூலமே அவர்கள் தூய்மை ஆக்கப்பட முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த கலியுக உலகில் எவ்வகையான தவறான ஆசைகளையும் கொண்டிராதீர்கள். முழுமையாக சதோப்பிரதான் ஆகுவதற்கு கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். 2. தூய்மையாகி வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரே ஆசையை மாத்திரமே கொண்டிருங்கள். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டு செல்லும். ஆகவே மாயையின் புயல்களுடன் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஆசீர்வாதம். எல்லைக்கு உட்பட்ட விடங்களிலிருந்து விடுபட்டு உங்களுடைய சக்திமிக்க மனோபாவத்தினால் சதா எல்லையற்ற சேவை செய்வதில் மும்முரமாக இருப்பீர்களாக. சாக்கார் பாபா சேவை செய்வதை தவிர வேறு எதனையும் அவரால் பார்க்க முடியாதிருந்ததை போன்று அவ்வாறாகவே உங்கள் சக்திமிக்க மனோபாவத்தினால் குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற சேவை செய்வதில் மும்முரமாக இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் தானாகவே முடிவடையும். எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களுக்கு நேரம் கொடுப்பது என்றால் பொம்மைகளுடன் விளையாடுவதை போன்றதாகும். அதனால் உங்கள் நேரமும் சக்தியும் விரயமாகின்றது. எனவே நீங்கள் சேமித்திருக்கின்ற உங்கள் நேரத்தை அல்லது சக்தியை அற்ப விஷயங்களில் வீணாக்காதீர்கள். ஸ்லோகம்: சேவையில் வெற்றியீட்ட உங்கள் வார்த்தைகள், நடத்தை மற்றும் செயல்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்க வேண்டும். அவ்யக்த சமிக்கை: எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். நேரத்திற்கு ஏற்ப பிராமணர்களாகிய நீங்கள் ஆத்மாக்களை நெருங்க செய்கின்ற அதே வேளையில் சூழலையும் ஒரு நெருப்பை போன்று சக்தி மிக்கதாக ஆக்குகின்ற சேவையையும் தொடர்ந்தும் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் உங்கள் மத்தியில் பட்டிகள் ஆழமான கலந்துரையாடல்களை கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தீவிரமான அன்பின் வடிவத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அத்துடன் இந்த அனுபவத்தை பிறருக்கும் கொடுங்கள். இந்த சேவையை செய்வதில் மும்முரமாக இருக்கின்ற போது அனைத்து அற்பமான விஷயங்களும் மாற்றமடையும். ஓம் சாந்தி.